சோத்திரம் 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 சோத்திரம்.
அதிகாலை நேரத்தில் ஆண்டவர் சமூகத்தில் அமைதியை தேடி வானொலி பெட்டிக்கருகில் ஆவலோடு காத்திருக்கும் நண்பர்களே, உங்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது. சங்கீதம் 119:105.
அன்பானவர்களே, நாம் இந்த தியானத்திலே தீத்து 3 சில காரியங்களை கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த தீத்து நிறுவத்திலே தேவன் சபையை பற்றி என்ன விரும்புகிறார் என்பதை குறித்த ஒரு அருமையான ஓவியத்தை பார்க்கிறோம். நாம் முதலாம் அதிகாரத்திலே சபையானது ஒரு ஒழுங்கு செய்யப்பட்ட அமைப்பாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்று பார்த்தோம். இரண்டாவது அதிகாரத்திலே சபையானது ஆரோக்கியமான உபதேசத்தை உடையதாக இருக்க வேண்டும் என்று பார்த்தோம். நாம் இந்த அதிகாரத்திலே சபையானது நற்கிரியைகளை செய்கிறதாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்று பார்க்கிறோம். தீத்து மூன்றாம் அதிகாரம் முதலாம் வசனத்தை பாருங்கள். துறைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் கீழ்ப்படிந்து அடங்கியிருக்கவும் சகலவிதமான நற்கிரியைகளையும் செய்ய ஆயத்தமாயிருக்கவும். சபையின் உறுப்பினர்கள் சட்டத்திற்கு கீழ்ப்படிந்து போகிறவர்களாக இருக்க வேண்டியது அவசியம் என்ற கருத்தை இந்த அதிகாரத்தின் துவக்கத்திலேயே பவுல் சொல்கிறார். இப்படிப்பட்ட உறுப்பினர்களை சபை உடையதாக இருக்க வேண்டும் என்று தேவனும் வாஞ்சிக்கிறார். ஒரு விசுவாசியானவன் தான் வாழும் நாட்டின் சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டியது அவசியம். தேவனோடு உள்ள நம்முடைய உறவிற்கும் தேவனுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைக்கும் பிரச்சனையும் முரண்பாடும் சட்டத்தால் வராதவரை அதற்கு கீழ்ப்படியத்தான் செய்ய வேண்டும். நாம் அநேக சட்டங்களை மிகவும் கவனக்குறைவாக எடுத்து விடுகிறோம். உதாரணமாக ஒரு வழிப்பாதையிலே நாம் மீறி நுழைந்து சென்று விடுகிறோம். வாகனங்களை நிறுத்தக்கூடாது என்ற பலகைகளை வைத்திருக்கும் இடத்திலேயே நம்முடைய வாகனங்களை நிறுத்தி வைத்து விடுகிறோம். இதுபோன்ற அநேக சட்டங்களை நாம் மதிக்காது அல்லது கண்டுகொள்ளாமல் இருந்து விடுகிறோம். இது எல்லாமே தவறுதான் பிரியமானவர்களே. நாம் அதிகாரங்களுக்கும் சட்டத்திட்டங்களுக்கும் கீழ்ப்படிய வேண்டியது அவசியம். அதேவேளையிலே மற்றொரு காரியம், நமக்கு பிரச்சனையாக வரும் வாய்ப்பு இருக்கிறது. அதாவது நம்முடைய விசுவாச வாழ்க்கைக்கு இடையூறாக சில வேளைகளிலே சட்டத்திட்டங்கள் வரலாம். அந்த வேளையில என்ன செய்வது? நாம் தேவனுடைய சத்தியத்திற்கே கீழ்ப்படிய வேண்டியது அவசியம். அப்போஸ்தலர்கள் இயேசுவின் நாமத்தை பிரசங்கித்து அற்புத அடையாளங்களை செய்தபொழுது மத தலைவர்கள் அவர்களை இயேசுவின் நாமத்தை குறித்து போதகம் பண்ணக்கூடாது என்று கட்டளையிட்டார்கள். ஆனால் அதற்கு அப்போஸ்தலர்கள் கீழ்ப்படியவில்லை. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 5 அதிகாரம் 17 வசனம் முதல் அந்த அதிகாரம் முடியும் வரையுள்ள வசனங்களிலே இதை குறித்து பாருங்கள். இவ்வாறு நீங்கள் செய்தது என்ன என்று மத தலைவர்கள் அவர்களை வினவிய பொழுது பேதுருவும் மற்ற அப்போஸ்தலர்களும் கொடுத்த பதிலை அப்போஸ்தலர் 5 அதிகாரம் 29 வசனத்திலே பார்க்கலாம். அதற்கு பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும், மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமாயிருக்கிறது என்றார்கள். ஆம் அருமையானவர்களே, இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே பரலோக சட்டமே முக்கியம். நம்முடைய சபை ஆராதனையில் உள்ள பிரசங்கத்திலே இந்த காரியத்திற்காக ஒரு 10 நிமிடமாவது ஒதுக்க வேண்டும். சபை உறுப்பினர்கள் சட்டத்திட்டங்களுக்கு எவ்வாறு கீழ்ப்படிய வேண்டும், எவ்வாறு கீழ்ப்படிவது குறித்து வேதம் சொல்லும் காரியங்கள் போன்றவற்றை விளக்கி கூற வேண்டும். நாம் கீழ்ப்படியும் பொழுது ஒரு மனிதனுக்கு அல்ல, ஒரு அலுவலகத்திற்கு அல்லது ஒரு துறைக்கு நாம் கீழ்ப்படுகிறோம். நீங்கள் ஒருவேளை ஒரு அதிகாரியை மதிக்க தவறுகிறீர்கள் என்றால் நீங்கள் அந்த அதிகாரியை அல்ல, அந்த அதிகாரி பணிபுரியும் அலுவலகத்தை அல்லது அந்த துறையை மதிக்கவில்லை என்றே அர்த்தம். அந்த அதிகாரிகள் இல்லாமல் நிர்வாகம் குழம்பி போய்விடும் என்பதை நாம் அறிய வேண்டும். ஆகவே நாம் அதிகாரிகளை சட்டத்திட்டங்களை மதிக்க வேண்டும். ரோமர் 13 அதிகாரம் 1 வசனத்திலே தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை என்று வாசிக்கிறோம். ஆகவே தேவனால் ஏற்படுத்தப்பட்ட இந்த அதிகாரங்களுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டியது அவசியம். அடுத்ததாக இந்த இடத்திலே நமக்கு ஒரு கேள்வி எழும்புகிறது. தேவனை பின்பற்றுகிறவர்கள் அரசியலிலே ஈடுபடலாமா ஈடுபடக்கூடாது என்பதுதான் அது. சபையில் உள்ள ஒரு தனிப்பட்ட மனிதன் அரசியலிலே ஈடுபடுவது தவறல்ல. அதற்காக தீவிரமாக இறங்க வேண்டும் என்பது அர்த்தமல்ல. ஆனால் சபையானது அரசியலிலே இறங்கக்கூடாது. அதேவேளையிலே ஆவியானவர் சபையிலே வல்லமையாக செயல்படும் பொழுது வல்லமையான ராஜாக்கள் ஆட்சியாளர்கள் புறப்படுவார்கள் என்பது வரலாறு கண்ட உண்மை. உதாரணமாக இங்கிலாந்திலே வெஸ்லியின் இயக்கம் ஏற்பட்ட பொழுது வெஸ்லி அவர்கள் இங்கிலாந்து ராஜாவையோ சபையையோ சீர்திருத்தம் செய்ய முனையவில்லை. அவர் வெளியிலே சென்று தேவனுடைய வார்த்தையை பிரசங்கித்தார். அநேகர் மாற்றமடைந்தார்கள். அநேக பெரும் தலைவர்கள் தங்களுடைய பாவ வழிகளிலிருந்து மனம் திரும்பினார்கள். குடிகாரர்கள், சூதாட்டக்காரர்கள், ஏழைகள் மீது கரிசனை இல்லாதவர்கள் போன்றோரெல்லாம் தேவனிடமாக திரும்பினார்கள். இவர்கள் எல்லாரும் தொழிலாளர்கள் நலனுக்காக பாடுபட ஆரம்பித்தார்கள். இவ்வாறு வெஸ்லின் இயக்கத்தோடு சேர்ந்து இவர்கள் செயல்பட ஆரம்பித்தார்கள். எனவே தொழிலாளர் நலனுக்காகவும் குழந்தை தொழிலாளர் பிரச்சனைகளை காக்கவும் சட்டம் இயற்றப்பட்டது. ஆம் அருமையானவர்களே, ரட்சிக்கப்பட்ட தலைவர்கள் தேவை. இவர்கள் சபைகளில் இருந்தே உருவாகிறார்கள். அடுத்ததாக சகலவிதமான நற்கிரியைகளையும் செய்ய ஆயத்தமாயிருக்கவும் என்று வசனத்திலே பார்க்கிறோம். சபையானது தனது உறுப்பினர்களுக்கு நற்கிரியைகளை செய்ய உற்சாகப்படுத்துகிறதாக, கற்றுக்கொள்ளும் வாய்ப்பை கொடுக்கிறதாக இருக்க வேண்டும். எனவே ஒரு சபையானது நற்கிரியைகளை செய்வதற்கு எப்பொழுதும் ஆயத்தமாயிருக்க வேண்டும். நற்கிரியைகளை செய்வதற்கென்று மாதந்தோறும் நிதியை ஒதுக்கி வைக்கிறதாக ஒரு சபை இருக்க வேண்டும். இதனைத் தொடர்ந்து எதிர்மறையான காரியங்கள் சிலவற்றை இரண்டாம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். ஒருவனையும் தூஷியாமலும் சண்டை பண்ணாமலும் பொறுமை உள்ளவர்களாய் எல்லா மனுஷருக்கும் சாந்த குணத்தை காண்பிக்கவும் அவர்களுக்கு நினைப்பூட்டே. ஒருவனையும் தூஷியாமலும், நாம் ஒருவரையும் நிந்திக்காமல், அதேபோல மற்றவர்களை பற்றி குறைத்து கூறப்பட்ட காரியத்தை மீண்டும் எடுத்துக் கூறாமலும் இருக்க வேண்டும் என்று தேவன் கூறுகிறார். நீங்கள் ஒருவேளை கேட்கிற காரியத்தை எல்லாம் நம்பாமல் இருக்கலாம், ஆனால் நாம் கேட்ட காரியத்தை திரும்ப கூறுகிறவர்களாக இருப்போம். அது பாவம்தான். இதை குறித்தே இங்கே பவுல் சொல்லிக் கொண்டிருக்கிறார். நாம் கேட்டதை திரும்ப கூறுகிறவர்களாக இருக்கக்கூடாது. அநேக தீமையான கருத்துக்கள் ஒருவரை விட்டு ஒருவராக அது உண்மை என்று சொல்வதற்கு ஆதாரமே இல்லாமல் கடந்து போகிறதை இந்நாட்களிலே நாம் பார்க்கிறோம். ஆதாரம் இல்லாமலேயே இப்படிப்பட்ட வதந்திகள் பெரிய காரியங்களை செய்துவிடும். ஒரு சிலர் தங்கள் காதுகளிலே வந்து யாராவது எதையாவது முணுமுணுத்தாலும் உண்மை என்று நம்பிவிடுவார்கள். இருந்த போதிலும் சபையின் உறுப்பினர்களிலே ஒருவர் தீமையான காரியங்களை செய்கிறார் என்பதற்கு உறுதியான ஆதாரங்கள் சபைக்கு இருக்குமாயின் அவர்களுடைய பெயரை வெளியிட வேண்டும். அவர்களை அழைத்து கண்டித்து உணர்த்த வேண்டியது அவசியம். அப்போஸ்தலன் பவுலை கவனித்து பார்த்தீர்களானால் அவர் இவ்வாறு தீமை செய்கிறவர்களை தன்னுடைய நிருபத்திலே குறிப்பிட்டு சொல்லுகிறதை பார்க்கிறோம். கண்ணானாகிய அலெக்சாந்தர், பிகல்லு, இமெனேயு, பிளேத்து போன்ற பெயர்களை பவுல் குறிப்பிட்டிருக்கிறார். தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து போய்விட்டதாகவும் பவுல் சொல்ல நாம் கேட்கிறோம். இப்பொழுது தீத்து 3:3 பாருங்கள். ஏனெனில் முற்காலத்திலே நாமும் புத்தியினரும் கீழ்ப்படியாதவர்களும் வழிதப்பி நடக்கிறவர்களும் பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும் துர்க்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும் பகைக்கப்படத்தக்கவர்களும் ஒருவரை ஒருவர் பகைக்கிறவர்களுமாயிருந்தோம். ரட்சிக்கப்படாதவர்களை பற்றிய ஓவியம் இது. இயேசு கிறிஸ்துவை நீங்களும் நானும் ஏற்றுக்கொள்ளாததற்கு முன்பு எப்படி இருந்தோம் என்பதை பற்றிய ஒரு விளக்கம்தான் இது. நாம் புத்தியினராக, கீழ்ப்படியாதவர்களாக, வழிதப்பி நடக்கிறவர்களாக, பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களாக, துர்க்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களாக, பகைக்கப்படத்தக்கவர்களாக, ஒருவரை ஒருவர் பகைக்கிறவர்களாக நாம் இருந்தோம். இதுவே இழந்து போன உலகத்தின் ஒரு ஓவியமாய் இருக்கிறது. நீங்கள் ஒரு அவிசுவாசியின் வீட்டிற்கு சென்றால் இந்த காரியங்கள் அனைத்தையும் உங்கள் கண்கூடாக பார்க்க முடியும். எந்த அலுவலகத்திலும் வியாபாரத்திலும் தொழிற்சாலையிலேயும் இந்த காரியங்களை காண முடியும். சரி, இது கூட பரவாயில்லை, இந்த காரியங்கள் சபைகளிலேயும் விசுவாசிகள் மத்தியிலேயும் காணப்படுவதே பரிதாபமான காரியமாகும். இங்கே பொறாமை மற்றும் குறைத்து கூறுதல், வெறுத்தல் போன்றவை எல்லாம் அன்பு என்ற வெள்ளி முலாமினால் பூசி மெழுகப்பட்டிருக்கும். அன்பு என்ற போர்வைக்குள்ளே அவைகள் மறைந்து கிடக்கும். ஏனென்றால் இவர்கள் தேவ பிள்ளைகள். உலகத்தாருக்கும் நமக்கும் வித்தியாசம் வேண்டாமா? சபையிலே ஏகப்பட்ட பிரிவினைகள், குழுக்கள் காணப்படுகிறதை இந்நாட்களிலேயும் நாம் பார்க்கிறோம். ஆனாலும் அவர்கள் சபை விசுவாசத்திலே பெருகி இருப்பதாக பெருமை பாராட்டுவார்கள். இது கிறிஸ்துவின் நாமத்திற்கு நிந்தனையை கொண்டு வரக்கூடிய காரியமாகும். இந்த வசனத்திலே கூறப்படும் செய்தி அவிசுவாசியை பற்றியதாகும். இது உங்களையோ என்னையோ பற்றி கூறப்படுகிற செய்தியாக இருக்கக்கூடாது. தொடர்ந்து 4-5 வசனங்களை பாருங்கள். நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயையும் மனுஷர் மேலுள்ள அன்பும் பிரசன்னமான போது நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை இரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை இரட்சித்தார். நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை இரட்சிக்கவில்லை. வசனம் 3 கிறிஸ்துவுக்குள் வரும் முன்னர் நாம் எவ்வாறு இருந்தோம் என்பதை குறித்து பார்த்தோம். நாம் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே வந்தவுடன் பரலோகம் சென்று விட்டோம் என்று நினைக்கக்கூடாது. இந்த பூமியிலேதான் வாழ்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. நாம் முன்பு செய்த பாவமான காரியத்தையே மீண்டும் திரும்ப செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உறுதியாக இல்லாவிட்டால் பழைய வாழ்க்கைக்கே நினைத்தவுடன் நாம் திரும்பி விடுவோம். ஆகவே மிக கவனமாய் இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. நாம் புத்தாண்டின் துவக்கத்திலே எடுத்துக்கொள்ளும் புதிய தீர்மானங்களினாலே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ந்துவிட முடியாது. அவற்றை கை கொள்வதனாலேயே முன்னேற முடியும். நீங்கள் நியாயமான காரியங்களை, நல்ல காரியங்களை, உதவிகளை செய்வதன் அடிப்படையிலேயும் நீங்கள் ரட்சிக்கப்படுவதில்லை. தமது இரக்கத்தின்படியே நம்மை ரட்சித்தார் என்று 5வது வசனத்திலே வாசித்தோம். இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே, நம்முடைய பாவத்திற்குரிய தண்டனையை அவர் ஏற்று செலுத்தினதினாலே தேவன் தம்முடைய இரக்கத்தை நமக்கு காண்பிக்க சித்தமானார். அவருடைய இரக்கம் இந்த ரட்சிப்பை ஏற்படுத்தியது. அவர் தமது இரக்கத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர். அதாவது அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. நீங்கள் யாராயிருந்தாலும் அவரால் உங்களை இப்பொழுதே ரட்சிக்க முடியும். ஏனென்றால் கிறிஸ்து உங்களுக்காக மரித்தார். அவர் விலை கிரயத்தை செலுத்திவிட்டார். தன்னுடைய நீதியை அவர் உங்களுக்கு கொடுக்கிறார். மறு ஜென்ம முழுக்கினாலும் என்றும் பார்க்கிறோம். இந்த முழுக்கு என்பது கழுவுதலை குறிக்கிறது. ஆசரிப்பு கூடாரத்திலும் தேவாலயத்திலேயும் சுத்திகரிப்பிற்காக தொட்டி அமைக்கப்பட்டிருந்ததை குறித்து வேதத்திலே நாம் பார்க்கிறோம். இந்த மறு ஜென்ம கழுவுதலை குறித்து இயேசு கிறிஸ்து யோவான் 3வது அதிகாரத்திலே கூறுகிறதை வாசிக்கலாம். யோவான் 3வது அதிகாரம் 5வது வசனத்திலே, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். தண்ணீர் தேவனுடைய வார்த்தையை குறிக்கிறது. தேவனுடைய வசனமே உங்களை கழுவ முடியும். இதற்கு பரிசுத்தப்படுத்தும், சுத்திகரிக்கும் வல்லமை இருக்கிறது. நாம் தேவனுடைய வார்த்தையினாலே சுத்திகரிக்கப்படுகிறோம். பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய வார்த்தையை எடுத்து பயன்படுத்துவதால் ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கிறவனாகிறான். இந்த விதமாகவே நாம் மறுபடியும் பிறந்தவர்களானோம். அடுத்ததாக இந்த 5வது வசனத்திலே பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே பரிசுத்த ஆவியானவரே நம்மை புதிதாக பிறக்க வைக்கிறார் என்பது தெளிவாகிறது. தொடர்ந்து தீத்து 3வது அதிகாரம் 6-7வது வசனங்களை பாருங்கள். தமது கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கையின்படி சுதந்திரராகத்தக்கதாக அவர் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூர்ணமாய் பொழிந்தருளினார். நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கையின்படி என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியம் விசுவாசியின் மிகப்பெரிய நம்பிக்கையை குறித்து சொல்கிறது. இயேசு கிறிஸ்து தன்னுடைய சபைக்காக வருகிறதை நம்புகிற விசுவாசமே அந்த பெரிய நம்பிக்கை. சம்பூரணமாய் பொழிந்தருளினார் என்று 7வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். தேவன் எதை செய்தாலும் சம்பூரணமாக, முழுமையாக, மீறி வரும்படியாக செய்கிறதை நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா? உங்கள் வாழ்க்கையிலே அதை உணர்ந்திருக்கிறீர்களா? நாம் நினைப்பதற்கும் நாம் வேண்டிக் கொள்வதற்கும் மேலாக அவர் கிரியை செய்ய, நம்மை ஆசீர்வதிக்க வல்லவர். எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையிலே அப்படி தேவன் செய்த காரியங்களை சற்றே நினைவு கூர்ந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவீர்களா? தேவன் சம்பூர்ணமாய் பொழிய பண்ணுகிறவர். தீத்து 3வது அதிகாரம் 8வது வசனத்திற்கு வாருங்கள். இந்த வார்த்தை உண்மை உள்ளது. தேவனிடத்தில் விசுவாசமானவர்கள் நற்கிரியைகளை செய்ய ஜாக்கிரதையாயிருக்கும்படி நீ இவைகளை குறித்து திட்டமாய் போதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இவைகளே நன்மையும் மனுஷருக்கு பிரயோஜனமுமானவைகள். ஒரு மனிதன் தேவனுடைய கிருபையினாலே ரட்சிக்கப்படுகிறான் என்பது சத்தியமான ஒரு காரியம். ஆனால் அதற்காக அவன் நற்கிரியைகளை செய்வதிலிருந்து விலகி இருந்துவிட முடியாது. ஆம், நாம் நற்கிரியைகளை செய்வதனாலே ரட்சிக்கப்படவில்லை, நற்கிரியைகளை செய்யும்படிக்கே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நற்கிரியைகளை செய்ய ஜாக்கிரதையாயிருக்க வேண்டும் என்று பவுல் இங்கே சொல்கிறார். தீத்து இந்த காரியத்தை அவர்களுக்கு உறுதியாக போதிக்க வேண்டும் என்றும் பவுல் தீத்துவிடம் கேட்டுக் கொள்கிறார். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பின்னர்தான் நற்கிரியைகளை குறித்து தேவன் உங்களோடு பேசுவார். அதற்கு முன்பு வரை உங்களுடைய நற்கிரியைகளை குறித்து தேவன் ஆர்வம் காட்டப்போவதில்லை. ஏனென்றால் நீங்கள் நற்கிரியைகள் என்று அழைக்கிறது அவருடைய பார்வையிலே குப்பை போல இருக்கிறது என்று வேத புஸ்தகம் சொல்கிறது. தயவு கூர்ந்து வேத புஸ்தகம் உங்கள் அருகிலே இருக்கும் என்றால் எடுத்து பாருங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 64வது அதிகாரம் 6வது வசனம். நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல இருக்கிறோம். எங்களுடைய நீதிகளெல்லாம் அழுக்கான கந்தை போல இருக்கிறது. நாங்கள் அனைவரும் இலைகளைப் போல் உதிர்கிறோம். எங்கள் அக்கிரமங்கள் காற்றைப் போல் எங்களை அடித்துக் கொண்டு போகிறது. ஆம் பிரியமானவர்களே, மனிதனுடைய நீதி எல்லாம் தேவனுடைய பார்வையிலே அழுக்கான கந்தையைப் போலத்தான் இருக்கிறது. அவர் உங்களுடைய சுய நீதியை விரும்புகிறதில்லை. அவர் உங்களை ரட்சிக்க விரும்புகிறார். நீங்கள் எந்த நிலையிலே இருக்கிறீர்களோ அப்படியே அவரிடத்திலே மனம் திரும்பி வந்தால் அவர் உங்களை ரட்சிப்பார். ஏனென்றால் அவர் உங்களுக்காக சில காரியங்களை செய்திருக்கிறார். நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்காக ஏதாவது நற்கரிகளை செய்ய வேண்டும் என்று உங்களை தேவன் கேட்பதில்லை. நீங்கள் தேவனுக்காக என்ன செய்யக்கூடும்? நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பின்பதாக நீங்கள் தேவனுடைய பிள்ளையான பிறகு நற்கரிகளை செய்ய வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். தேவனுடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு கொடுக்கும் அந்த நல்ல பணியிலே நீங்கள் ஈடுபாடு கொள்ள வேண்டும் என்றும் தேவன் விரும்புகிறார். நற்கரிகளை செய்ய ஜாக்கிரதையாய் இருக்கும்படி என்று இங்கே வசனம் சொல்வதை நாம் கவனிக்க வேண்டும். நாம் பார்த்த இந்த காரியங்களை மனதிலே கொண்டு சிந்தித்து வழிகளை ஆராய்ந்து தேவனுக்காக கிரியை செய்வதிலே கவனமாயிருக்கும்படியாக நமக்கு சொல்லுகிறார். தீத்து 3:9 வாருங்கள். புத்தியீனமான தர்க்கங்களையும் வம்ச வரலாறுகளையும் சண்டைகளையும் நியாயப்பிரமாணத்தை குறித்து உண்டாகிற வாக்கு தத்தங்களையும் விட்டு விலகு, அவைகள் அப்பிரயோஜனமும் வீணுமாயிருக்கும். நாம் நம்முடைய விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். ஆனால் அதற்காக நாம் வாக்குவாதத்தினாலே அதை செய்ய வேண்டும் என்பது இல்லை. இதனாலே ஒரு சிறந்த பயன் எதுவும் ஏற்பட்டுவிடப் போவதில்லை. அவ்வாறு செய்வதனாலே நாம் எவரையும் கிறிஸ்துவனிடத்திலே வழிநடத்திவிட முடியாது. நீங்கள் ஒரு மனிதரை உங்கள் வாக்குவாத திறமையினாலே வென்று விடுகிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். அது அந்த மனிதனுடைய இருதயத்தை தொடப்போவதில்லை. ஆகவே அவன் கிறிஸ்துவண்டை வரப்போவதும் இல்லை. புத்தியீனமான தர்க்கங்களையும் வம்ச வரலாறுகளையும் சண்டைகளையும் நியாயப்பிரமாணத்தை குறித்து உண்டாகிற வாக்குவாதங்களையும் விட்டு விலகுங்கள். ஆகவே சில காரியங்களிலே நாம் தலையிட்டு செயல்படக்கூடாது. ஒரு ஊழியர் இவ்வாறு கூறுகிறார், நான் அநேக புத்தகங்களை எழுதி வெளியிடுகிறவன், ஆனாலும் நான் சில காரியங்களை குறித்து எழுதுகிறதில்லை. சிலர் சாத்தானை பற்றி ஒரு புத்தகம் எழுதி வெளியிடுங்கள் என்று என்னிடத்திலே கேட்டுக்கொண்டார்கள். ஆனால் நான் அதை வெளியிட விரும்பவில்லை. நான் அந்த காரியத்திலே தலையிடவும் விரும்பவில்லை. அதற்கு மாறாக மக்களுக்குள்ளே வாசம் பண்ண விரும்புகிற பரிசுத்த ஆவியானவரை குறித்தே புத்தகம் வெளியிட விரும்புகிறேன் என்று சொன்னார். இதற்காக அவர் கொடுக்கிற காரணம் என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதருக்குள்ளே இருந்தால் எந்த ஒரு பிசாசும் அவனை அண்ட முடியாது. 1 யோவான் 4:4 உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, இதையே நாம் அறிய வேண்டும், எப்பொழுதும் மனதிலே வைத்திருக்க வேண்டும் என்பது அவசியமானதாயிருக்கிறது. மற்றவை நம்மை வழிவிலக செய்யக்கூடியது. அப்போஸ்தலன் பவுல் இந்த வசனத்திலே விட்டு விலகக்கூடிய காரியங்களிலே சில உண்டு என சொல்கிறார். தொடர்ந்து தீத்து 3:10 பாருங்கள், வாசிக்கிறேன். வேத புரட்டனாயிருக்கிற ஒருவனுக்கு நீ இரண்டொரு தரம் புத்தி சொன்ன பின்பு அவனை விட்டு விலகு. வேத புரட்டர்களோடு நாம் ஐக்கியப்பட்டு செயல்பட வேண்டும் என்பது தேவையில்லை. தேவனுடைய வார்த்தைகளுக்கு எதிரான கருத்துக்களை உடையவர்களோடு கூட நாம் ஒத்துப்போக வேண்டும் என்பது அவசியமில்லை. நாம் அவர்களை விட்டு விலகியிருக்க வேண்டும் என்றே வேத வசனம் நமக்கு சொல்கிறது. அவர்களை தனியே விட்டுவிடுங்கள். அவர்களை புறக்கணித்து தள்ளிவிடுங்கள். தீத்து 3:11 பாருங்கள், அப்படிப்பட்டவன் நிலைத்தவறி தன்னிலே தானே ஆக்கினை தீர்ப்புடையவனாய் பாவம் செய்கிறவன் என்று அறிந்திருக்கிறாயே. இந்த வேத புரட்டன் யார் தெரியுமா? இவன் சத்தியத்தை அறிந்தவன், அதிலிருந்து பின்வாங்கினவன். ஆகவே இவர்களுடைய பேச்சு மிகவும் வஞ்சனையானதாக இருக்கும். இவர்கள் வேதத்தை புரட்டி பேசி மற்றவர்களும் விசுவாசத்தை விட்டு வழி விலகி போக பாடுபடுகிறவர்களாயிருக்கிறார்கள். தீத்து 3:12-14 பார்க்கும் பொழுது நற்கிரிகளை குறித்து இங்கே மீண்டும் இறுதியாக பவுல் சொல்கிறார். வசனம் 14 பாருங்கள், நம்முடையவர்களும் கனியற்றவர்களாயிராதபடி குறைவுகளை நீக்குகிறதற்கேதுவாக நற்கிரியைகளை செய்ய பழகட்டும். நாம் நற்கிரியைகளை செய்ய பழக வேண்டும் என்று இந்த பகுதி நமக்கு சொல்கிறது. ஆம், இதை நாம் பழக பழகவே இது நமக்கு வரும். தானாக வந்துவிடுகிற ஒரு காரியம் அல்ல. அநேகர் இதை எளிதான காரியமாக எண்ணுகிறார்கள். தேவன் எதை நற்கிரியைகளாக கருதுகிறார் என்று முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். பின்னர் அதை எவ்வாறு செய்ய வேண்டும் என்று கற்றுக்கொள்ள வேண்டியதும் அவசியம். தொடர்ந்து 15 வசனத்திலே ஒரு ஆசீர்வாதத்தோடு இந்த புத்தகத்தை அவர் நிறைவு செய்கிறார். என்னோடு இருக்கிற யாவரும் உனக்கு வாழ்த்துதல் சொல்கிறார்கள். விசுவாசத்திலே நம்மை சிநேகிக்கிறவர்களுக்கு வாழ்த்துதல் சொல்லி, கிருபையானது உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன். அன்பானவர்களே, இந்த வசனத்தோடு இந்த வேத பகுதி நிறைவடைகிறது. நாம் தொடர்ந்து இந்த தீர்த்து நிருபத்தை மீண்டும் ஒருமுறை வாசித்து இதை தியானித்து நமக்கு சொந்தமாக்கிக் கொள்வோம். நம்மை ஆண்டவருடைய கரத்திலே ஒப்புக் கொடுப்போமா? ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, கிரேத்தா தீவிலே பணி செய்த தீத்துவுக்கு பவுல் மூலமாய் நீர் எழுதின ஆலோசனைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதே ஆலோசனைகள் இன்று எங்களுக்கு நேராகவும் வருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகள் மூலமாக நாங்கள் கற்றுக்கொண்ட நல்ல பாடங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே கை கொள்ளவும், உம்முடைய வசனத்தின் அடிப்படையிலே எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளவும் எங்களுக்கு உதவி செய்தரலும். தொடர்ந்து இந்த வசனத்தை மீண்டுமாக நாங்கள் வாசிக்கும் பொழுது எங்களோடு தனிப்பட்ட விதத்திலே பேசும். எங்கள் யார் யாருடைய வாழ்க்கையிலே எந்தெந்த காரியங்களிலே நாங்கள் பரிபூர்ணமாய் உம்மண்டை வர வேண்டுமோ அதை குறித்து தெளிவாக எங்களோடு பேசும். நீர் இலவசமாக எங்களுக்கு கொடுக்கிற ரட்சிப்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அதை விசுவாசிக்கும் ஒவ்வொருவரும் அதை அனுபவிக்க கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
திருச்சபையின் செயல்பாடுகளை குறித்த செய்தி தங்களை சிந்திக்க வைத்திருக்கும் என்று நம்புகிறோம். சபையானது தெய்வ பக்தியுடன் தேச பக்தியிலும் சிறந்து விளங்கும் போது தேசத்தின் சிறந்த பிரஜைகள், சிறந்த தலைவர்கள் திருச்சபையிலிருந்து உருவாகுவார்கள். மற்றவர்களை குறை கூறுவதையும் வதந்திகளையும் வாக்குவாதங்களையும் தவிர்த்து விசுவாசத்தை காத்துக் கொள்வதோடு எப்பொழுதும் நற்கிரியைகளை செய்ய ஆயத்தமாக இருக்க வேண்டும். அதற்காகவே நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585 460 460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர். உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காணமாட்டீர். யோபு 5:24. உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர். உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காணமாட்டீர். யோபு 5:24.